السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لقد كان لكم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم ان آیات کا ترجمہ یہ ہے پہلی آیت سورہ احزاب کی کہ یقیناً تمہارے لیے اللہ کے رسول
இந்த வசனங்களின் பொருள் முதல் வசனம் சூரா அஹ்சாப் உடையது. அதன் பொருள் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் ரசூலிடம் அழகிய முன்மாதிரி உள்ளது. இரண்டாவது வசனம் சூரா ஆல் இம்ரான் உடையது. அதன் பொருளாவது நீர் கூறுக, நீங்கள் அல்லாவிடம் அன்பு வைத்துள்ளீர்கள் எனில் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களிடம் அன்பு செலுத்துவான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபோனாவான். அல்லா தாலா தனது அருள்கள் வெகுமதிகளுக்கு வாரிசாவதற்காக எனது அடியார் ஆகுங்கள் என்று கூறுகிறான், எனது கட்டளைகளின்படி நடக்கும் அடியார் ஆகுங்கள் என்று கூறுகிறான். சென்ற ஹுத்பாவில் இதனையே குறிப்பிட்டேன், இறைவனது கட்டளையின்படி செல்வது ஒரு மனிதனை உண்மையான அப்தின் அடியாரின் கூட்டத்தில் சேர்க்கிறது. அதற்காக அல்லாஹ் எண்ணற்ற கட்டளைகளை இறக்கியுள்ளான். அதன்படி நடக்க மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் எனது கட்டளைகளுக்கு லப்பைக் என்று கூறியவாறு கட்டுப்பட்டு நடங்கள், என் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்ற இறைவனின் கூற்றை உண்மைப்படுத்துபவராக வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருளுக்கு ஒரு மோமியின் வாரிசாக முடியும். அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவர்களாக வேண்டும். அதன் மூலம் அவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதன் காட்சியை காண்பவராக வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வழிகாட்டல்களை திருக்குர்ஆனில் படிக்கின்றனர், கேட்கின்றனர். ஆனால் படிப்பதையும் கேட்பதையும் விட செயல் முன்மாதிரியில் இறைவன் அதிக தாக்கத்தை வைத்துள்ளான். அதன் மூலம் ஒரு ஆர்வம் உத்வேகம் பிறக்கிறது. ஒருவர் தான் இன்னொருவர் மீது அன்பு வைத்திருப்பதாக வாதம் செய்கிறார் எனில், அவன் யாரை நேசிக்கிறானோ அவருடைய ஒவ்வொரு பாவனையையும் தானும் செய்வதற்கு முயற்சி செய்கிறான். பிறகு அவனுடைய செயலின் தன்மையே மாறிவிடுகிறது. மேலும் அவர் மீது அன்பு கொள்வதும் அந்த அன்பின் காரணமாக தான் நேசிப்பவரையே தனக்கு முன்மாதிரி ஆக்கிக் கொள்வதும் ஈமானின் ஓர் அங்கமாக இருக்கும் எனில், அந்த மூமினுக்கு அதனை விட பெரிய விருப்பம் வேறென்றும் இல்லை, இருக்கவும் முடியாது. அவர் தனது நேசத்திற்குரியவனின் மகிழ்ச்சியுடன் தனது ஈமானையும் பாதுகாத்துக் கொள்கிறார், அதில் முன்னேறவும் செய்கிறார். நம்மை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் படைத்துள்ளான். இது நமது நற்பெயராகும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனின் வடிவில் இறங்கிய எல்லா கட்டளைகளுக்கும் ஒரு செயல் வடிவ முன்மாதிரியாகிவிட்டார்கள். அதுவும் முழுமையாக செயல் முன்மாதிரியாக இருந்தார்கள். அவர்களை அவன் முழுமையான அடியாராக ஆக்கினான். நான் ஓதிய வசனத்தில் இவ்விஷயத்தின் பக்கமே கவனமூட்டப்பட்டுள்ளது. இன்னும் சொல்வதாயின், கட்டளையிடப்பட்டுள்ளது, ஒரு முஸ்லிம் ஈமான் கொண்டவராக வாதிப்பவரின் ஈமான் முழுமையாவதற்கும் இறை நெருக்கம் பெறுவதற்கும் எனது ரசூலின் முன்மாதிரிப்படி அவர் நடக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதுவன்றி ஈமான் முழுமை பெறாது. இந்த முன்மாதிரியின்படி நடக்காமல் ஆகிரத்தின் ஞாபகத்துகளை எதிர்பார்ப்பது வீணானதாகும். இந்த முன்மாதிரியின்படி நடக்காமல் நன்மையை நன்மை என்று கூற முடியாது. இந்த முன்மாதிரியின்படி நடக்காமல் அல்லாஹ்வுக்கு செய்யும் இபாதத் உண்மையான இபாதத் ஆகாது. இந்த முன்மாதிரிப்படி நடக்காமல் அல்லாஹ்வின் நினைவு, சிந்தனை ஆகியவை அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் தகுதியை பெறாது. இந்த முன்மாதிரிப்படி நடக்காமல் பாவங்களில் இருந்து ஈடேற்றம் பெறுவது சாத்தியமில்லை. இந்த முன்மாதிரியின்படி நடக்காமல் அல்லாஹ்விடம் நீங்கள் வேண்டுகிற ரஹீமியத்திலிருந்து பங்கு பெற முடியாது. இந்த முன்மாதிரிப்படி நடக்காமல் அல்லாஹ்வின் முஹப்பத்தை பெறுபவராக முடியாது. ஏனெனில் இறைவனது மிகவும் அன்பிற்குரிய அடியாரை பின்பற்றாமல் அல்லாஹ்வின் முஹப்பத்தும் கிடைக்காது. ஆகவே நான் கூறியது போன்று நாம் முஸ்லீமாக இருப்பது நமது நற்பெயராகும். ஆனால் அவர்களின் உம்மத்தில் இருப்பது, முஸ்லீமாக இருப்பது ஆகிய அருளிலிருந்து பயனடைய நாம் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியொற்றி நடக்க முயற்சிக்க வேண்டும். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்து காட்டியபடி அந்த அமல்களை செய்வதை நம் மீது கடமையாக்கிக் கொள்ள வேண்டும். அல் இமாமு ஜுன்னத்துன், இமாம் ஒரு கேடயமாவார் என்று கூறி இந்த வசனத்தை நினைவூட்டியுள்ளார்கள். எனது முன்மாதிரி தான் உங்களை ஷேத்தானை விட்டு காப்பாற்றி உண்மையான அடியாராக ஆக்க முடியும். உங்கள் முயற்சி அல்ல, எனது கேடயத்தின் பின்னால் இருங்கள், ஷேத்தானிடமிருந்து தப்பி இருங்கள். இபாதத்தை பொறுத்தவரை நான் செய்யாத ஒரு அமலை செய்து இபாதத்தின் கடமையை நிறைவேற்ற முடியாது. அல்லது அல்லாஹ்வின் நேசத்தை பெறவும் முடியாது. இக்காலத்தில் நம்மீது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் உபகாரமாவது. அன்னார் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான பேரன்பர் ஆவார்கள். அவர்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான முன்மாதிரியை புரியவும் அதன்படி அமல் செய்யவும் வழிகாட்டல் வழங்கினார்கள். இபாதத்திற்காக புதிய புதிய ஜிக்ர்கள், மேலும் இதற்கான கூட்டங்கள் நடத்துவது போன்ற பிதத்துகள் நடைமுறையில் வந்துவிட்டன. இவையெல்லாம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியிலிருந்து நிரூபணமாகவில்லை. எனவே இவை ஒருபோதும் இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தர முடியாது என்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். எனவே நெருக்கம் பெறுவதற்கு முன்மாதிரியின்படி நடப்பது அவசியமாகும். இப்போது நான் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல் முன்மாதிரியின் சில உதாரணங்களை எடுத்து வைப்பேன். ஆனால் அதற்கு முன் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத்துகள் மற்றும் பிற முன்மாதிரிகளை எடுத்து வைப்பேன். அது நம்மை பொறுத்தவரை வழிகாட்டியாகும். அவற்றை செய்வதனால் நாம் அல்லாஹ்வுடைய உண்மையான அப்து ஆக முடியும், அவனது நேசத்தை பெற முடியும். நான் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளக்கியுள்ள சில விஷயங்களையும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தாக நமக்கு முன்னால் அன்னார் எடுத்து வைத்தது ஆகியவற்றை நான் முதலில் கூறுவேன். சையதுனா ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹி இன்னல்லாஹா யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ. நீர் கூறுக, தம்மீதே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, நீங்கள் இறைவனது ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இறைவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். கூறுகிறார்கள், இந்த வசனத்தில் குல்யா இபாதில்லா என்று கூறுவதற்கு பதில் குல்யா இபாதி என்று கூறுவதன் ரகசியமாவது, அதாவது நீர் கூறுக அல்லாஹ்வின் அடியார்களே என்று கூறுவதற்கு பதிலாக நீர் கூறுக எனது அடியார்களே என்று கூறியிருப்பதன் ரகசியமாவது, இறைவனது எண்ணற்ற அருள்களின் நற்செய்தியை தருவதற்காகவே இந்த வசனம் இறங்கியது, பாப மகிதியினால் உள்ளமுடைந்து போயிருப்பவர்களுக்கு ஆறுதல் வழங்குவதும் இந்த வசனம் இறங்கியதன் நோக்கமாகும். இறைவன் தனது ரஹமத்திற்கு ஒரு முன்மாதிரியை எடுத்து வைக்க விரும்பினான். நான் என் மீது பற்று விசுவாசம் உள்ள அடியாருக்கு சிறப்பான வெகுமதிகளை வழங்கி சிறப்பிக்கிறேன், எந்த அளவு சிறப்பிக்கிறேன் என்று காட்ட விரும்பினான். பாப மிகுதியினால் அவநம்பிக்கையை கொண்டவர்களிடம் இறைவனுடைய ரஹமத் எவ்வளவு பரந்தது என்றும் இறைவன் எவ்வாறு அருள் பாலிக்கிறான் என்றும் கூற விரும்பினான். கூறுகிறார்கள், எனவே அவன் குல் யா இபாதி என்ற சொல்லை பயன்படுத்தி இதனை வெளிப்படுத்தியுள்ளான். பாருங்கள், எனது அன்பிற்குரிய ரசூல், எனது தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார் முழுமையான கட்டுப்படுதலினால் எத்தனை பெரிய தகுதியை அடைந்துள்ளார்கள். இப்போது என்னிடம் உள்ள அனைத்தும் அவருக்குரியதாகும். எவர் ஈடேற்றத்தை விரும்புகிறாரோ அவர் அந்த நபியின் அடியாராகிவிடட்டும். அவருக்கு கட்டுப்படுவதில்தான் ஒரு அடிமை போன்று ஆகிவிட வேண்டும். அப்போதுதான் அவர் முன்னர் எவ்வளவுதான் பாவம் புரிந்தவராக இருப்பினும் மன்னிக்கப்படுவார். கூறுகிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அப்து என்ற சொல் அரபி மொழியில் அடிமை என்ற பொருளிலும் கூறப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், வல் அப்து மூமினுன் கைரும் மின் முஷ்ரிக்கின். ஆகவே இந்த வசனத்தில் கூறப்பட்டிருப்பதாவது, ஈடேற்றத்தை விரும்புகிற மனிதன் இந்த நபியுடன் ஓர் அடிமைக்குரிய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதாவது அவரது கட்டளையை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. எப்போதும் அவருக்கு வழிபடுவதை தம் மீது கடமையாக அறிய வேண்டும். ஒரு அடிமை தனது கடமையை உணர்வது போன்று, அதாவது ஒரு அடிமை தனது எஜமானிடம் எவ்வாறு கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அதுபோன்று அந்த நபிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் அவர் இடையேற்றம் பெறுவார். கூறுகிறார்கள், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அந்தஸ்தின் மீது வழிகட்டவர்கள் கூறுவது கண்டு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. அதுபோன்று பெயர்கள் வைக்கக்கூடாது என்று கூறுகின்றனர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு அவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டுள்ளார்கள் என்றால், அவர்களின் பார்வையில் குலாம் நபி, குலாம் ரசூல், குலாம் முஸ்தபா, குலாம் அஹமது, குலாம் முஹம்மத் ஆகிய பெயர்கள் ஷிர்கான பெயர்களாகும் என்று கூறுகின்றனர். கூறுகின்றார்கள், இந்த வசனத்திலிருந்து தெரிய வருவதாவது ஈடேற்றத்தின் ரகசியம் இந்த பெயர்களே ஆகும். அதாவது ஒருவர் இந்த பெயர்களை முன்னிறுத்தி அந்த பண்புகளை தாங்கியவராக தன்னை ஆக்கினாரெனில் அவருக்கு ஈடேற்றமும் கிடைக்கிறது. அதுவன்றி பெயர் வைப்பதனால் மட்டும் ஈடேற்றம் கிடைத்துவிடும் என்பதன்று. பெயரை வைத்து விட்டோம், இனி நாம் விரும்பிய தீமைகளை செய்து கொண்டிருக்கலாம், மனிதன் ஈடேற்றம் பெற்று விடுவான் என்பதன்று. இந்த வரியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த ஒரு கட்டளையிலிருந்தும் வெளியில் செல்ல மாட்டார் என்ற அந்த வரியை, குறிப்பாக இந்த வரி மிக மிக அவசியமானதாகும். எனில் அப்து என்ற கருத்தில் அதுவும் அடங்கும். அதாவது அம்மனிதர் எல்லா வகையான சுதந்திரம் மற்றும் தான் தோன்றி தனத்திலிருந்தும் வெளிவர வேண்டும். அப்தியத், அடிமைத்தனம் எப்போது ஏற்படும் எனில் அம்மனிதர் சுதந்திரமானவனாகவும் இருக்க முடியாது, தன் விஷயத்தில் தான் விரும்பிய முடிவை எடுக்கவும் முடியாது, தனக்கு தோன்றியதை செய்யவும் முடியாது. இதிலிருந்து வெளியில் வர வேண்டும். தனது எஜமானரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எனவே உண்மையின் வேட்கை உள்ளவருக்கு இந்த ஆர்வம் வழங்கப்பட்டுள்ளது. எவர் இடையேற்றத்தை விரும்புகிறாரோ அவர் தன்னிடம் இந்த கருத்தை கொண்டு வர வேண்டும். உண்மையில் இந்த வசனம் இரண்டாவது வசனம் ஆகிய குல் இன் குந்தும் துஹிப்புன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ் வயஃபிர் லக்கும் ஜுனூபக்கும் என்ற வசனத்தின் கருத்துடன் ஒத்துள்ளது. இரண்டிற்கும் ஒரே பொருள்தான். ஏனெனில் முழுமையான கட்டுப்படுதலுக்கு முழுமையான பின்பற்றுதல் அவசியமாகும். அதாவது ஒருவரை முழுமையாக பின்பற்றுவதற்கு அவருக்கு கீழ்ப்படிவதன் உச்சநிலையை அடைவது அவசியமாகும். மேலும் கட்டுப்படுதல் இருந்தால்தான் பின்பற்றவும் முடியும். கூறினார்கள், முழு வாசகம் இவ்வாறு அமையும். முழுமையாக பின்பற்றுதல் இந்த தன்னை மாய்த்து விடுகிற முழுமையான கட்டுப்படுதலுடன் தொடர்புடையது. முழுமையாக பின்பற்றுதல் இந்த தன்னை மாய்த்து விடுகிற முழுமையான கட்டுப்படுதலுடன் தொடர்புடையது. இதுவே அப்து என்ற சொல்லின் கருத்தில் அடங்கியுள்ளது. இதுவே முதல் வசனத்தில் உள்ள மன்னிப்பு தருவதாக கூறியுள்ள வாக்குறுதியின் ரகசியமாகும். இன்னும் சொல்வதாயின் இறை நேசம் கிடைக்கும் என்ற நற்செய்தியும் ஆகும். குல் யா இபாதி என்ற வசனத்தை மற்றொரு வகையில் கூறுவதாயின், குல் யா முத்தபை, என்னை பின்பற்றுபவர்களே என்று கூறுங்கள். நீங்கள் பாவ மிகுதியால் பீடிக்கப்பட்டுள்ளதாக கருதி இறை கருணையின் மீது அவநம்பிக்கை அடைந்து விடாதீர்கள். என்னை பின்பற்றியதன் பரக்கத்தால் அல்லா தாலா உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்று பொருள். இந்த அப்து என்ற சொல்லுக்கு வெறுமே அல்லாவின் அடியார்கள் என்று பொருள் கொண்டால் பொருள் பேதம் ஏற்படும். ஏனெனில் இறைவன் எந்த நியாயமின்றி ஈமானின் நிபந்தனையும் பின்பற்றுதல் என்ற நிபந்தனையும் பூர்த்தியாகாத நிலையிலும் எல்லா காஃபிர்களையும் முஷ்ரிக்களையும் அப்படியே மன்னித்து விடுவான் என்றாகிவிடும். அதாவது ஈமானிலும் முழுமை பெறவில்லை, பின்பற்றுதல் வழி நடத்தலில் முழுமை பெறவில்லை எனில் மன்னிக்கப்பட முடியாது. முஷ்ரிக்களையும் காஃபிர்களையும் அப்படியே மன்னித்து விடுவான் என்று பொருளாகிவிடும். அத்தகைய பொருள் தெளிவான குர்ஆனின் வசனங்களுக்கு நேர் மாற்றமானதாகும். எனவே இந்த நற்செய்தி எவர் முழுமையாக கட்டுப்பட்டு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறாரோ அவருக்கே உரியதாகும். முழுமையாக பின்பற்றுவதால் கடும் பாபம் கூட அழிந்து விடுகிறது. முன்மாதிரியின் சில உதாரணங்களை எடுத்து வைப்பேன். ரமலானில் இறைவன் ஒரு ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்கியுள்ளான். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரும்போது நன்மைக்கான இந்த சூழல் உருவாகிறது. நன்மைகள் இபாதத்துகள் செய்வதற்கு கவனம் ஏற்படுகிறது. இப்போதும் ஏற்பட்டுள்ளது. உண்மையில் இறைவனது உண்மையான அப்து ஆக வேண்டும் என்றால் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியை பின்பற்றுவதை தொடர்வது அவசியமாகும். ஒரு முறை அமல்படுத்தி விட்டோம் என்பதன்று, அன்னாரின் அமல் மற்றும் முன்மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பற்றி மட்டுமல்ல, அல்லது ரமலானுக்கு மட்டுமே குறிப்பாக உரியதும் அல்ல. மாறாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்றின்படி கான ஹுலுகுல் குர்ஆன் என்பதாகும். திருக்குர்ஆன் அவர்களது முழு வாழ்க்கை மீதும் வியாபித்திருந்தது. அன்னாரின் ஹுலுக் நல்லொழுக்கம் மகத்தான குர்ஆனாக இருந்தது. ஆகவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், பாவ மிகுதியால் நொந்து போனவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளி தென்படுகிறது. அவர்கள் அந்நிலையிலும் கூட இந்த முன்மாதிரியை பின்பற்றி வருவதற்கு உறுதியாக எண்ணம் கொள்ள வேண்டும். அது வெறும் விருப்பமாகவன்றி அத்துடன் அமலும் இருக்க வேண்டும். பிறகு அதனை முறைப்படி கடைபிடித்தும் வர வேண்டும். அதாவது இந்த வசனத்தின் சுருக்கம் இவ்வாறு அமையும், அல்லது இந்த வசனத்தின் அசல் நோக்கம் இவ்வாறு அமையும். எவர் மனமறிந்து உனது அல்லது அல்லாஹ்வின் தூதரின் அடிமை ஆகி விடுவார்களோ அவர்களுக்கு ஈமானின் ஒளி, அன்பு, பிரியம் வழங்கப்படும். அவை அம்மனிதனை அல்லாஹ் அல்லாதவற்றிலிருந்து விடுவித்துவிடும். மேலும் அம்மனிதர் பாவங்களிலிருந்து ஈடேற்றம் அடைவார். இதே உலகில் அவருக்கு ஒரு தூய வாழ்வு வழங்கப்படும். மன இச்சைகள் என்ற மிக குறுகலான இருள் நிறைந்த கல்லறைகளில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவர். ரமலானின் நோக்கம் இறைவனது திருப்தியை வேண்டுதல், அவனுக்கு இபாதத் செய்தல் ஆகியவையும் ஆகும். அதுவே அல்லாஹ் அல்லாதவற்றிலிருந்து விடுதலை பெறுவதாகும். இதனை முழுமைப்படுத்துவதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அவசியமாகும். கூறினார்கள், இந்த உலகிலேயே அவருக்கு தூய வாழ்வு வழங்கப்படும். குறுகலான மன உணர்ச்சிகள் என்னும் கல்லறைகளில் இருந்து அவர் வெளியேற்றப்படுவார். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவர் இதனை பெறுவார். இதனை குறித்தே ஒரு ஹதீஸ் சுட்டிக்காட்டுகிறது. அனல் ஹாஷிருல்லசி யுஹஷரு நாஸ் அலா கதமி, எவரது காலடிகளின் கீழிருந்து மரணித்த மக்கள் எழுப்பப்படுவார்களோ அந்த எழுப்புபவன் நானாவேன். கால்களிலிருந்து எழுப்பப்படுபவர்கள் என்பது பின்பற்றுபவர்கள், என்னை அடியொற்றி நடப்பவர்கள் என்ற பொருள். கூறுகிறார்கள், திருக்குர்ஆனில் ஒரு மரபு தொடர் நிறைந்து காணப்படுகிறது. உலகம் இறந்து விட்டது. இறைவன் ஹஜ்ரத் காத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி மீண்டும் புதிதாக உலகை உயிர்ப்பித்தான். இவ்வாறு வருகிறது, ஏலமு அன்னல்லாஹ யுஹில் அர்த பாத மௌத்திஹா, அதாவது இந்த விஷயத்தை கேளுங்கள், பூமியை அது இறந்த பிறகு இறைவன் உயிர்ப்பிக்கிறான் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிறகு இதற்கு ஏற்ப ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் பற்றி கூறுகிறான், அதாவது ரூஹுல் குதுஸை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தான். ரூஹுல் குதுஸின் உதவி என்பது உள்ளங்களை உயிர்ப்பித்து ஆன்மீக மரணத்திலிருந்து தப்பிப்பது, தூய ஆற்றல்கள், தூய புலனுணர்வுகள், தூய அறிவு ஆகியவை வழங்கப்படுதல், மற்றும் நிச்சய உறுதி தரும் அறிவுகள், தெள்ள தெளிவான சான்றுகள் ஆகியவற்றை வழங்கி இறைவனுக்கு அருகில் கொண்டு சென்று விடுகின்றான். அதற்கு ரூஹுல் குதுஸின் உதவி என்று பெயர். ஆன்மீக மரணத்திலிருந்து தப்பித்தல் என்றால் என்ன? உலக ஆசைகளை தியாகம் செய்வதற்கு பெயராகும். தனது நஃப்ஸை தியாகம் செய்வதற்கு பெயராகும். இதன் பக்கம் அல்லா தஆலா திருக்குர்ஆனில் மீண்டும் மீண்டும் கவனம் ஊட்டியுள்ளான். இது அல்லாஹ்வின் திருப்திக்கு முதன்மை வழங்குவதற்கு பெயராகும். சஹாபா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் இவை அனைத்தையும் செய்தார்கள். அல்லா தஆலா அவர்களுக்கு அவர்களது உள்ளத்திற்கு ஆன்மீக வாழ்வு வழங்கினான். அவர்களுக்கு தூய ஆற்றல்களை வழங்கினான். அதன் மூலம் அவர்கள் ஷேத்தானை எதிர்த்தார்கள். அவர்களின் சிந்தனையை தூய்மையாக்கினான். அவர்களுக்கு திருக்குறானின் எல்மை வழங்கினான். அவர்களை அறிவு மற்றும் உறுதியின் இறுதி எல்லை வரை கொண்டு சேர்த்தான். அல்லாஹ்வின் இருப்பின் மீது அவர்களுக்கு ஐனுல் யக்கீன் என்ற பார்வை ஞானத்தின் உறுதி ஏற்பட்டது. இறை குதிரத்தின் காட்சி அவர்கள் நேரடியாக கண்டனர். அதுவே அவர்களுக்கு இறை நெருக்கத்தை வழங்கியது. இவை அனைத்தும் அவர்களுக்கு அவர்களது எஜமானரும் வழிகாட்டியும் ஆகிய ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் காரணத்தால் கிடைத்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையாகிய வல்லசீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, எவர்கள் நம்மை அடைய முயல்கின்றார்களோ அவர்களுக்கு நம்மை அணுகும் வழியை காட்டுகின்றோம் என்பதனை மேலும் புரிந்து கொள்ளும் திறன் உருவாகியது. இவை அனைத்தும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியின் வழி செல்லும் முயற்சியால் விளைந்தது. பிறகு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஈடேற்றத்தின் பல்வேறு தகுதிகளாகிய அந்த அறிவின் கிளைகள் மிக நிச்சய உறுதி என்ற முறையில் ரூஹுல் குதுஸ் மூலமாக கிடைக்கிற வாழ்வு கிடைக்காமல் பெறவே முடியாது. திருக்குர்ஆன் மிகவும் அழுத்தமாக இதனை வாதிடுகிறது. ஆன்மீக வாழ்வு என்பது இந்த ரசூலை பின்பற்றுவதனால் மட்டுமே கிடைக்கிறது என்று. அதாவது ஆன்மீக மரணத்திலிருந்து காப்பாற்றுகிற, தூய வாழ்வு வழங்குகிற, தூய புலனுணர்வு வழங்குகிற, தூய அறிவை வழங்குகிற அந்த எல்முகள் எல்லாம் ஈடேற்றத்திற்கு காரணமாக இருப்பவையாகும். அந்த எல்முகள் மனிதன் சுயமே முயன்று தமது வாழ்வில் பெற்றுவிடத்தக்கதல்ல. மாறாக இவை மனிதனுக்கு ரூஹுல் குதுஸ் மூலமாகவே கிடைக்கிறது. அதனை திருக்குர்ஆன் ஆழமாக வாதிடுகிறது என்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். அதாவது ஆன்மீக வாழ்வு என்பது இந்த ரசூலை பின்பற்றாமல் கிடைக்காது. இது ஆன்மீக வாழ்வாகும், பௌதீக வாழ்வு அல்ல. எனவே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதனால் கிடைக்கிறது. இந்த நபியை பின்பற்றுவதற்கு மறுக்கிற மக்கள் அனைவரும் இறந்தவர்கள். அவர்களிடம் ஆன்மீக வாழ்விற்கான ரூஹ் இல்லை. ஆன்மீக வாழ்வு என்பதன் பொருள் ரூஹுல் குதுஸின் உதவியால் உயிர் பெறுகிற மனிதனது அறிவு மற்றும் செயல் ஆற்றல்களாகும். திருக்குர்ஆனில் இருந்து நிரூபிக்கப்பட்ட விஷயமாவது அல்லாஹ் நிலைநாட்ட விரும்புகிற கட்டளைகள் 600 ஆகும். அதுபோன்று ஹதரத் ஜிப்ரஹீல் அலி இஸ்லாமுடைய இறக்கைகளும் 600 ஆகும். மனித பிறப்பு அந்த 600 கட்டளைகளையும் சிரமேற்றாங்கி ஜிப்ரஹீலின் இறக்கைகளின் கீழ் வராதவரை அவரிடம் ஃபனாஃபில்லா, அல்லாவிடம் மாய்ந்து விடுதல் என்ற குழந்தை பிறக்காது. அதாவது கருமுட்டை மனித பிறப்பிற்கு உதாரணமாக கூறப்பட்டுள்ளது. மனிதன் 600 கட்டளைகளை தன் மீது ஏற்றுக்கொள்ளாதவரை ஃபனாஃபில்லாவாக முடியாது. அல்லாஹ்வின் அருகில் கொண்டு போகிற அக்குழந்தை உருவாகவே முடியாது. இந்த 600 கட்டளைகளும் மனிதனுக்குள் 600 கருமுட்டையின் சக்தியை கொண்டுள்ளன. அதாவது இதனை பெறும் சக்தி மனிதனிடம் வைக்கப்பட்டுள்ளது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல. கூறுகிறார்கள். ஜிப்ரயீலின் 600 இறக்கைகளின் கீழ் ஒரு மனிதன் தனது 600 கருமுட்டைகளையும் கொண்டு வந்து விட்டால் அவன் முழுமை பெற்ற மனிதனும், அவனது பிறப்பு முழுமையானதும், அவன் ஆன்மீக வாழ்வை பெற்றவனும் ஆகிவிடுவான். இவை கிடைத்துவிட்டால் அவனுக்கு உண்மையான ஆன்மீக பிறப்பும் கிடைத்து விடுகிறது. உண்மையான ஆன்மீக வாழ்வும் கிடைத்து விடுகிறது. ஆகவே இந்த 600 கட்டளைகளையும் தன்னிடம் கொண்டு வர முயலுங்கள். கூறுகிறார்கள், ஆய்வு கண்ணுடன் பார்க்கும் போது தெரிய வருவதாவது, மனித பிறப்பின் ஆன்மீக குழந்தை ரூஹுல் குதிஸின் மூலம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலின் பரக்கத்தினாலேயே கிடைக்கிறது. அதன் அளவு, தரம், வடிவம், நிலை எல்லாவற்றிலும் அக்குழந்தை பிற எல்லா நபிமார்களின் குழந்தைகளை விட முழுமையும் நிறைவும் வாய்ந்தது. அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதால் உருவாகிற ஆன்மீக குழந்தை மனிதனிடம் காணப்படுகிற பண்புகள் அதன் அளவிலும், தரத்திலும், வடிவத்திலும், எல்லா நிலையிலும் மற்ற நபிமார்கள் மூலம் ஏற்பட்ட ஆன்மீக புரட்சியை விட மிகவும் பெரியது. அதன் பக்கம் சுட்டி காட்டியவாறு தான் இறைவன் கூறுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ், அதாவது நீங்கள் எல்லா உம்மத்துகளையும் விட சிறந்தவர்கள், நீங்கள் மக்களை சீர்திருத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். ஹைர உம்மத் ஆக்கப்பட்டுள்ளோம் என்பதனை நாம் பெரும்பாலான சொற்பொழிவுகளில் கேட்கிறோம். இந்த ஹைர உம்மத் ஆவதற்கு அவசியமாவது நமக்குள் எல்லா ஆன்மீக புரட்சியையும் உருவாக்க முயற்சிக்க வேண்டும். நமக்கு போதிக்கப்பட்ட எல்லா நிலைமைகளையும் நம்மிடம் கொண்டு வர வேண்டும். திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்ட அந்த நிலைமைகளை நம்மிடம் கொண்டு வர வேண்டும். நம்மிடம் இவ்வாறு சீர்திருத்தம் ஏற்படும் போது, இந்த தகுதியை மனிதன் அடையும் போது, பிறகுதான் மற்றவரை சீர்திருத்தும் வேலையை செய்ய முடியும். பிறகுதான் அது பலனளிக்கும். இந்த ரசூலின் முன்மாதிரியின்படி நடக்க நாம் முயற்சி செய்யும் போது, நமது வாழ்வை அதற்கேற்ப அமைக்கும் போது, அதற்காக நாம் எப்போதும் ஆய்வு செய்து வரும்போது, நமது ஆன்மீக முன்னேற்றத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கும் போது, அதற்கு முயற்சிக்கும் போது, எந்த விஷயங்களில் எங்கு எந்த அளவுக்கு நாம் திருக்குர்ஆனின் கட்டளைகளை ஏற்று நடக்க முயல்வோமோ, அந்த அளவுக்கு நாம் உலகில் புரட்சியை ஏற்படுத்துவோம். அப்போதுதான் இஸ்லாத்தின் உண்மையான தூதை உலகிற்கு கொண்டு சேர்க்க முடியும். ஆகவே நிச்சயமாக ஒரு பாவி கூட இறைவனது அப்து அடிமை ஆக முடியும். அவரது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படவும் முடியும். ஆனால் ரசூலின் முன்மாதிரியின்படி நடப்பது கொண்டும், நடக்க முயற்சிப்பது கொண்டுமே இது சாத்தியமாகும். நமது எல்லா சக்தியுடனும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நாம் பார்க்கிறோம், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விற்கு பல்வேறு கோணங்கள் உள்ளன. அவர்களின் முன்மாதிரி உள்ளது, அதனை பின்பற்றுமாறு இறைவன் நமக்கு கட்டளையிட்டுள்ளான். அது பற்றி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் விளக்கினார்கள், எந்த அளவுக்கு எவ்வாறு அதனை பெற முடியும் என்று விளக்கினார்கள். அந்த முன்மாதிரியின்படி நடப்பது கொண்டு பிறகு நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கிறது. அதனால் அடியான் அன்பிற்குரிய இறைவனின் மடியில் வந்து விடுகிறான். எல்லாவற்றிற்கும் முதலில் இபாதத்து, நன்றியுடைமை ஆகியவற்றில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முன்மாதிரி காட்டினார்கள் என்று பார்ப்போம். அந்த மகத்தான நபி நாளெல்லாம் ஆட்சி விவகாரங்கள், தம்மை ஏற்றவர்களை சீர்திருத்துதல், தர்பியத்து வழங்குதல், அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் காட்டும் பணிகளில் மூழ்கி இருந்தார்கள். சாதாரண நாள்களிலும் கடும் பணிகள் இருந்தன. யுத்தங்களிலும் திடீரென ஏற்படும் நிகழ்வுகளிலும் அன்றாட பணிகளுடன் உடலளவிலும் கடும் உழைப்பு அவர்களுக்கு இருந்தது. இருந்தும் கூட அவர்களின் பகல் பொழுதின் இபாதத்துகளிலும் எந்த குறையும் தென்படவில்லை, இரவு இபாதத்துகளிலும் தென்படவில்லை. இரவில் இபாதத்திற்காக நின்றால் கால்கள் வீங்கிவிடும். காரணம், இரவில் இபாதத் செய்யுமாறு இறைவனது கட்டளை இருந்தது. அவர்களின் இரவு வணக்கம் பாதி இரவுக்கு மேலும் பாதி இரவு அளவும் இருந்தது. அல்லாஹ் கூறுகிறான், இன்னா நாஷியத லைலி ஹி அஷத்து வாத்வம் வாக்குவமு கைலா. இரவில் விழிப்பது நஃப்ஸை கட்டுக்குள் வைப்பதற்கும் துவா வார்த்தைகள் தொடர்பாகவும் மிகவும் நற்பலன் அளிப்பதாகும். ஒரு முறை ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் முதலிலேயே இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் தான், நீங்கள் உங்கள் நஃப்ஸுக்கு இவ்வளவு கஷ்டத்தை ஏன் தருகிறீர்கள்? கூறினார்கள், யா ஆயிஷா, அஃபலா கூனு அப்துல் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறேன், அல்லாஹ் என் மீது எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான், பிறகு அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருப்பது என் மீது கடமை இல்லையா? உபகாரத்துக்கு பகரமாகவே நன்றி செலுத்தப்படுகிறது. ஆகவே அவர்கள் எப்போதும் இறைவனது அருளையும் கருணையையும் நினைவு கூர்ந்தார்கள், அதற்கு நன்றி செலுத்தினார்கள். நம் மீது அல்லாஹ்வுடைய பெரும் கருணைதான் நம்மை அவன் முஸ்லிம் ஆக்கியுள்ளான். அது மட்டுமின்றி அவர்களின் உண்மையான அடியாருக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலாமை கொண்டு சேர்க்கும் தௌஃபீக்கையும் தந்துள்ளான். இந்த கருணை எத்தனை பெரியது எனில் அதற்கு நம்மால் நன்றி செலுத்த இயலாது. ஒரு அஹ்மதியால் நன்றி செலுத்தவே முடியாது. நமது முயற்சி எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மால் நன்றி செலுத்த முடியாது. ஆகவே ஒவ்வொரு அஹ்மதிக்கும் இந்த முயற்சி இருக்க வேண்டும். நாம் நமது சக்திக்கு ஏற்ப அல்லாஹ்வுக்குரிய இபாதத்தை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். ரமலானில் நஃபில் தொழும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தற்காலிக பழக்கமாக இருக்கக்கூடாது. நமது உலகியல் நோக்கங்களுக்காக இருக்கக்கூடாது. மாறாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே அதன் பெரும்பகுதியாக இருக்க வேண்டும். பிறகு இந்த இபாதத்தின் தாக்கம் நமது சொல் செயலில் உண்மைத்தன்மையில் வெளிப்பட வேண்டும். நாம் ஹைரே உம்மத்தாகி உலகின் சீர்திருத்தத்திற்காக முயன்றால் நமது பேச்சுகளிலும் கூட அப்போதுதான் தாக்கம் ஏற்படும். நம்மிடம் இந்த நிலை ஏற்படும் போது நல்ல விளைவு ஏற்படும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய நஃபில்களை பற்றி கூறப்பட்டது. அவர்கள் எவ்வாறு இரவில் இபாதத் செய்தார்கள் என்று கூறினேன். ஃபர்து தொழுகைகளை பேணுவதில் கூட அவர்களிடம் எவ்வளவு கவனம் இருந்தது. கடும் நோயுற்ற நிலையிலும் கூட வீட்டில் உட்கார்ந்து அல்லது படுத்து கூட தொழுவதற்கு அனுமதி இருந்த நிலையிலும் சிலரது உதவியுடன் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். ஜமாத்துடன் தொழுவதற்காக வந்தார்கள். ஆனால் இவையெல்லாம் இருந்தும் கடும் இபாதத்துகளும் சிரமமும் மேற்கொண்டு இபாதத் செய்து வந்த போதிலும் இபாதத்து விஷயத்தில் செயற்கையை அவர்கள் விரும்பியதில்லை. வீட்டில் கயிறு ஒன்று தொங்கவிடப்பட்டதை பார்த்தார்கள். காரணம் கேட்டார்கள். ஹஜரத் ஜைனப் ரஸூலுல்லாஹி அன்ஹா இபாதத் செய்து செய்து களைப்படைந்து போய் பிறகு அந்த கயிற்றின் உதவியால் நிற்பார்கள் என்று தெரிய வந்தது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விரும்பவில்லை. எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியும் உளப்பூர்வமாகவும் எளிதாக இபாதத் செய்ய முடிகிறதோ அவ்வளவு செய்யுங்கள், களைப்பு வந்து விட்டால் உட்கார்ந்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் எவ்வளவு ஆற்றலை தந்திருந்தான் என்றால், கால்கள் வீங்கிய பிறகும் நின்றார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு சலுகை வழங்கினார்கள். ஆனால் சிலர் இந்த சலுகையின் காரணமாக உட்கார்ந்து கொண்டே தொழும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இது அந்த சலுகை அல்ல. சிலர் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு படுக்கையிலேயே தயம் செய்துவிட்டு அதிலேயே தொழுதுவிடும் வழக்கத்தை வைத்துள்ளார்கள். இதுவும் தவறாகும். இந்த சலுகையை தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அது இபாதத் அல்ல. உங்கள் சக்தி மற்றும் தகுதியின் அதிகபட்ச நிலை வரை பயன்படுத்துவது அவசியமாகும். ஒவ்வொருவரும் தமது சக்தியை மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் ஒவ்வொருவரும் நான் உஸ்வே ஹசனாபடி செல்ல முயற்சி செய்துள்ளேன் என்று கூற முடியும், அழகிய முன்மாதிரியின்படி நடக்க முயற்சி செய்துள்ளேன் என்று கூற முடியும். இபாதத் மற்றும் நன்றி செலுத்துதலின் படித்தரம் எத்தகையது பாருங்கள். அதனை நம் முன்னால் நிலைநாட்டியுள்ளார்கள். நான் அதனை விளக்கினேன். அத்தனைக்கு பிறகும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் தமது அமல்களை வைத்து சொர்க்கம் செல்ல மாட்டார். உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்களும் கூட உங்கள் அமல்களால் சொர்க்கம் செல்ல மாட்டீர்களா? நீங்களோ முழு முழு இரவும் தொழுகைகளில் கழிப்பவர்களாயிற்று, கால்களும் வீங்கி விடுகின்றன. அத்தகைய ஃபனாவின் நிலையை ஏற்படுகிறது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் கூட எனது அமல்களின் மிகுதி கொண்டு ஜன்னத்தில் நுழைந்து விட முடியாது. ஆம், இறைவனது ஃபசல் மற்றும் ரஹமத் தான் என்னையும் சொர்க்கத்தில் சேர்க்கும். இது எத்தகைய இறை எச்சத்தின் நிலை! சிலர் சிறு சிறு நன்மைகள் மீது பெருமை கொள்கின்றனர். அவர்களுக்கு இது எத்தகைய அஞ்சத்தக்க நிலை! அல்லாஹ் தஆலா நம்மை தனது அருளின் போர்வையால் மூடி வைப்பானாக. உண்மையான இபாதத் செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக, மற்றும் எளிமையும் பணிவையும் தருவானாக. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களின் பணிகளில் நேர்மையை கடைபிடியுங்கள், இறைவனது நெருக்கத்தின் வழியை தேடுங்கள். கூறினார்கள், எந்த மனிதரும் மரணத்திற்கு ஆசைப்பட வேண்டாம், ஏனெனில் அவர் நல்லவராக இருந்தால் நன்மையில் வளருவார், இறை அருளுக்கு வாரிசாவார். அவர் தீயவராக இருந்தால் தௌபா செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இந்த தௌபாவின் வாய்ப்பும் கூட இறைவன் வழங்கினால் மட்டுமே கிடைக்கும். அதற்காகவும் துவா செய்ய வேண்டும். அதுவன்றி உலகில் பெரும்பாலார் தீமையில் பிடிக்கப்பட்டு அதில் முன்னேறி கொண்டும் உள்ளனர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்காக கூறினார்கள், சாதாரண தீமைகளை பற்றி கூறினார்கள். அந்த பலகீனங்களை அகற்றுவதற்கு தௌபாவின் மூலமாக அவருக்கு தௌஃபீக் கிடைக்கும். ஆகவே ரமலானில் மனிதன் தனது பலகீனங்களை அகற்ற முயற்சி செய்கின்றான். எனவே அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இது தௌபாவின் பக்கம் கவனம் செலுத்துகிற மக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாகும். அதில் கவனம் செலுத்தி நன்மையில் முன்னேற அவர்கள் முயல்கின்றனர். மேலும் துவா செய்கிறார்கள், மரணம் நிர்ணயிக்கப்பட்டது, அந்நேரம் வரும்போது அல்லாவே நீ என் மீது திருப்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தமது திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பது கூட தவறாகும். திறமைகளை சரியாக பயன்படுத்துவது இபாதத்துகளில் ஒன்றாகும். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்துள்ள உறுப்புகளான காது, கண், நாக்கு, கை, கால் ஆகியவற்றை கொண்டு நற்காரியங்களை செய்வதும் இபாதத்தாகும். காதுகளால் நல்ல விஷயங்களை கேட்டல், காதுகளால் நல்ல விஷயங்களை கேட்டல் கூட அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவராக்குகிறது. ஆனால் மக்களின் புறம், கோல் ஆகியவற்றை கேட்பது பாவமாகும். அதே போன்று ஒருவர் தனது காதை தீய விஷயங்களை கேட்கவே கூடாது என்ற எண்ணத்தில் அடைத்து வைத்தால் அதுவும் கூட சரியான பிரயோகம் அல்ல, மாறாக அதுவும் ஒரு வகை பாவமாகும். அதுபோன்று கண், காது, கை, பிற உறுப்புகள் போன்றவற்றின் நிலையும் இதுதான். தற்போது நாம் ரமலானில் சென்று கொண்டிருக்கிறோம். சஹரி உண்ணுங்கள், இஃப்தாரி உண்ணுங்கள் என்பதும் இறை கட்டளையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அமலினால் செய்து காண்பித்தார்கள். ஒருவர் அல்லாஹ்வின் கட்டளையின்படி செல்லாவிட்டால் அதுவும் தவறாகும், பாவமாகும். நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய, சிலருக்கு நிர்பந்தமாக சஹரி செய்ய நேரம் கிடைக்கவில்லை, உண்ண முடியவில்லை எனில் குற்றம் இல்லை. சிலருக்கு ஆரோக்கியம் இருந்தும் நோன்பு வைப்பதில்லை எனில் அதுவும் பாவமாகும். இறைவனது நியமத்துகள் நமக்கு எந்த வழியில் கிடைத்தாலும் இறைவனது கட்டளைகளில் இருந்து பயன்பெறுவது, அனுமதிக்கப்பட்ட முறையில் பயனடைவது நன்மையாகி விடுகிறது. தவறாக பயன்படுத்துவது பாவமாகும். இதனை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் அமல் செய்து காட்டினார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகிப்பு தன்மை அதன் எல்லையை தொட்டிருந்தது. மது தடுக்கப்படுவதற்கு முன்பு ஒரு சஹாபி போதையில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சற்று அதிகமாக பேசிவிட்டார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்னாருக்கு இறைவன் ஆட்சியை விளங்கினான். மதீனா வந்தார்கள், அரசு நிலைநாட்டப்பட்டது. அந்நிலையிலும் கூட அவர்களின் சகிப்பு தன்மையில் ஒப்பற்ற முன்மாதிரி நமக்கு கிடைக்கிறது. உலகில் ஒருவரிடம் 4 காசு வந்துவிட்டால், ஒரு பொறுப்பு கிடைத்துவிட்டால் மூக்கின் மீது ஒரு கொசுவை கூட உட்கார விட மாட்டார். தமக்கு எதிராக யாராவது பேசிவிட்டால் கோபம் அடைந்து விடுகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை எவ்வாறு இருந்தது? ஒரு முறை ஒரு யகூதி வந்தார், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குவாதம் செய்தார். பேச்சுக்கிடையில் மீண்டும் மீண்டும் முஹம்மதே முஹம்மதே என்று விழித்து உரையாடினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது என்று அழைத்தார். அப்போது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் மன்னராக இருந்தார்கள். சுற்றுப்புறத்தில் வெகு தூரம் வரை அவர்களின் ஆட்சி பரவியும் இருந்தது. சஹாபாக்களுக்கு யகூதியின் இந்த பேச்சு முறை பிடிக்கவில்லை. ஏனெனில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா ரசூலல்லாஹ் என்று அழைத்தனர். முஸ்லிம் அல்லாதவர்கள் அன்னாரது சொட்டு பெயராகிய, புனியத்து பெயராகிய அபுல் காசிம் என்ற பெயரை கூறி அழைத்தனர். யகூதி இவ்வாறு மீண்டும் மீண்டும் முஹம்மது முஹம்மது என்று கூறியதும் சஹாபாக்கள் கோபத்துடன் இடையமறித்தனர். நீர் ரசூலுல்லா என்று கூற முடியாவிட்டால் அவர்களது குனியத்து பெயரால் அபுல் காசிம் என்று கூறி அழையும். அந்த யகூதி கூறினார், அவருடைய தாய் தந்தையர் அவருக்கு வைத்த பெயரை கூறித்தான் நான் அழைப்பேன். உடனே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தவர்களாக கூறினார்கள். அவர் சரியாகத்தான் கூறுகிறார், எனது பெற்றோர் எனக்கு முஹம்மது என்று தானே பெயர் வைத்தார்கள். அப்படியே அவர் அழைக்கட்டும், விடுங்கள், கோபம் கொள்ளாதீர்கள். சில வேளைகள் இவ்வாறும் நடந்தது. மக்கள் அன்னாரின் கரத்தை பற்றி கொண்டு நிற்பார்கள். அதனால் அவர்களது அவசியமான பணிகளும் கூட தடைபட்டன. அவர்களின் நேரம் வீணாகியது. அப்போதும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்கள் கூறுவதை கேட்டு அவர்களின் தேவைகளை நிறைவு செய்வார்கள். அவர்களது நேர்மையின் தரம் எத்தகையதாக இருந்தது என்றால், ஒருவர் குற்றம் செய்தால் அவர் ஏழையா பணக்காரரா என்று பார்ப்பதில்லை. பெரிய குடும்பத்தை சார்ந்தவரா, சாதாரண மனிதரா என்னும் பார்ப்பதில்லை. ஒரு பணக்கார பெண் ஒருவருடைய பொருளை திருட முயன்றார். பிடிபட்டதும் தண்டனை தரப்பட்டது. கோத்திரத்தாரிடையே பெரும் நிம்மதியின்மை ஏற்பட்டது. குறிப்பாக அவர்களது உறவினர்களிடம் ஏற்பட்டது. அப்பெண் பெரிய குடும்பத்தை சார்ந்தவள், அவளுக்கு ஏன் தண்டனை தரப்பட்டது என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உசாமா பரிந்துரைப்பதற்காக அனுப்பப்பட்டார். இப்பெண்ணின் குற்றத்தை மன்னித்து விட வேண்டும் என்பதற்காக அன்னார் அதனை கேட்டதும் சினமுற்றார்கள். பரிவும் மென்மையும் வாய்ந்த, மன்னிக்கக்கூடிய, இனிமையாக உரையாடக்கூடிய, ஒருபோதும் கோபப்படாத ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கோபம் கொண்டார்கள். இறை கட்டளைக்கு எதிரில் பரிந்துரை செய்வதற்காகவா என்னிடம் வந்துள்ளீர்கள் என்றார்கள். முந்தைய சமுதாயங்கள் இதனால் தான் அழிந்தன. பெரிய ஆட்களுக்கு சலுகை வழங்கினர், சிறியவர்களுக்கு அநீதிழைத்தனர். இஸ்லாம் அதற்கு அனுமதி தரவில்லை. இறைவன் மீது ஆணை, எனது மகள் ஃபாத்திமா இந்த குற்றத்தை செய்திருந்தால் கூட நான் தண்டனை கொடுக்காமல் விடமாட்டேன். இன்றைக்கு இந்த நீதி நேர்மை முஸ்லிம்களிடம் இருந்து முற்றிலும் மறைந்துவிட்டது. அதுவே அவர்களின் அழிவுக்கு காரணமாகி கொண்டிருக்கிறது. நாம் இவ்விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது பொறுப்பாளர்களும் கூட நீதியின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். அத்தகைய தகுதியை ஏற்படுத்த வேண்டும். ஏனெனில் இது ஆபத்தானதாகும், அழிவுக்கு காரணமானதாகும். பிறகு எதிரிகளிடம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது திருக்குர்ஆனின் கட்டளையாகும். இது சம்பந்தமாக என்ன முன்மாதிரியை காட்டினார்கள், அதற்கு ஒரு உதாரணம் தருகிறேன். சஹாபாக்களுள் சிலரை ஒரு இடத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக அனுப்பினார்கள். அவர்கள் ஹரம் எல்லைக்குள் சென்ற போது இவர்களை சிலர் பார்த்து விட்டனர். அவர்கள் இந்த சஹாபாக்களை நன்கறிந்தவர்கள். நிச்சயமாக மக்காவில் சென்று கூறி விடுவர் என்று அவர் அறிந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த சஹாபா அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அதில் ஒருவரை கொன்று விட்டார் ஒரு சஹாபி. அந்த சஹாபாக்கள் மதினா திரும்பியதும் பின்னாலேயே ஒரு கூட்டம் மக்காவில் இருந்து புகார் செய்வதற்காக மதினாவுக்கு வந்துவிட்டனர். இவ்வாறு ஹரம் எல்லைக்குள் இம்மனிதர் ஒருவரை கொன்று விட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதே ஹரம் எல்லையில் முஸ்லீம்கள் மீது எவ்வளவு கொடுமை இழைத்தீர்கள், அவற்றை மறந்து விட்டீர்களா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சரி, ஹரமில் அடைக்கலம் பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் அம்மக்கள் அந்த சஹாபாக்களை எதிர்க்காமல் இருந்திருக்கலாம். நாம் உயிர் தப்பி விடுவோம் என்று நினைத்திருக்க கூடும். உங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டுள்ளது, அதற்காக ஈட்டுத் தொகை தரப்படும் என்றார்கள். அரபு மக்களின் வழக்கப்படி ஈட்டுத் தொகை தரப்பட்டது. இதுவே நீதியின் தகுதியாகும். இதனை நீதிமான் ஆகிய ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் நிலைநாட்டினார்கள். மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பதிலும் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார்கள் என்று பாருங்கள். ஓர் யகூதி அவர்களிடம் முறையிட்டார், ஹதரத் அபூபக்கர் என் உள்ளத்தை காயப்படுத்தி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதரத் மூசாவை விட சிறந்தவர் ஆக்கியுள்ளான் என்று இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் என்று இந்த அபூபக்கர் கூறுகிறார். இதனை கேட்டு எனக்கு வருத்தம் ஏற்பட்டுள்ளது என்று யஹூதி புகார் கூறினார். இது உண்மைதான். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை விட சிறந்தவர்கள்தான். திருக்குர்ஆன் கூட அதற்கு சாட்சி அளிக்கிறது. ஆனால் அவர்கள் ஹதரத் அபூபக்கரை அழைத்து விசாரித்தார்கள். ஹதரத் அபூபக்கர் கூறினார்கள், அம்மனிதர் தான் முதலில் ஆரம்பித்தார். நான் மூசாவின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், இறைவன் மூசாவுக்கு முழு உலகின் மீதும் மேன்மையை வழங்கியுள்ளான் என்றார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்படி அவர் கூறியிருந்தாலும் கூட நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. பிறரது உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்றார்கள். இதுதான் பிறரது உணர்வுகளை மதிக்கும் பண்பு. மனித குலத்திற்கு சேவை செய்பவர்களை அன்னார் எவ்வாறு மதித்தார்கள் என்பதை பற்றி ரிவாயத்தில் வருகிறது. தாயா கூட்டத்தினர் முஸ்லிம்களிடம் சண்டையிட்டனர். அதில் சிலர் கைது செய்யப்பட்டனர். அதில் அரபிகளின் பிரபல வள்ளல் தன்மை கொண்ட ஹாதிம் என்பவரின் மகளும் இருந்தாள். அவர்களுக்கு அது தெரிய வந்ததும் அன்னார் அப்பெண்ணிடம் கருணையின் நடைமுறையை காட்டினார்கள். அப்பெண்ணின் பரிந்துரையின் பேரில் எல்லாரையும் விடுவித்தார்கள். இதுவே மனிதகுலத்தின் பேருபகாரியாக விளங்கியவரின்
மனிதகுல சேவகர்களிடம் காட்டிய மரியாதையாகும். பெண்களின் கண்ணியத்தை அவர்கள் எந்த அளவு நிலைநாட்டினார்கள். அரபுகள் தமது நாட்டின் வழக்கத்திற்கேற்ப பெண்களை அடிப்பதுண்டு. அது தெரிய வந்த போது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்கள் இறைவனின் அடிமைகள் ஆவர், உங்களது அடிமைகள் அல்லர். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், மனைவிக்கு தர வேண்டிய உரிமைகள் யாவை? ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைவன் உமக்கு உண்ண தந்ததை அவர்களுக்கு தாருங்கள், இறைவன் உங்களுக்கு அணிய தந்ததை அவர்களுக்கும் அணிவுங்கள், அவர்களின் முகத்தில் அடிக்க வேண்டாம், அவர்களை ஏச வேண்டாம், அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டாம். இக்காலத்திலும் இது போன்ற சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். அவர்களும் சிந்திக்க வேண்டும். ஒருபுறம் அல்லாவிடம் துவா கேட்கின்றார்கள், மறுபுறம் அவனது கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் தமது குடும்பத்தினருடன் நல்ல முறையில் நடப்போர்தான். நான் உங்கள் எல்லோரையும் விட நல்ல முறையில் நடப்போனாவேன். ஏற்கனவே கூறப்பட்டது, அன்னார் அரசு நிர்வாகம் மற்றும் தர்பியத்து பணிகள் மிகுதியாக இருந்தும் இபாதத் செய்யும் பணியையும் இருந்தது. அதையும் அவர்கள் இவையெல்லாம் இருந்தும் கூட வீட்டு வேலைகளையும் பொறுப்புகளையும் கூட அழகிய முறையில் செய்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரஜியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், எவ்வளவு நேரம் அவர்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்டினருக்கு தொண்டு செய்வதிலும் உதவி செய்வதிலும் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்களின் மற்ற பணிகளால் வீட்டு வேலைகள் பாதிக்கப்படவில்லை. துணிகளை தைப்பார்கள், ஆட்டின் பாலை கறப்பார்கள். தாமதமாக வீட்டுக்கு வந்தால் உணவை அல்லது பாலை தாமே எடுத்து அருந்துவார்கள். வீட்டினரை எழுப்ப மாட்டார்கள். சிலர் தாம் வீட்டு வேலை செய்வது பாவமாகிவிடும் என்று கருதுகிறார்கள். தாமதமாக வீட்டிற்கு வந்தால் மனைவி எழுந்து கண்டிப்பாக உணவை சூடாக்கி தர வேண்டும், அது அவரது கடமை என்று கருதுகின்றனர். அவ்வாறு செய்யாவிட்டால் வீட்டினருக்கு நம் மீது பயம் போய்விடும் என்றெல்லாம் கருதக்கூடியவர்களுக்கு இந்த முன்மாதிரியில் ஒரு பாடம் உள்ளது. சிலருக்கு மனைவி இடத்தில் கூச்சலிடாவிட்டால் நிம்மதி இருக்காது. சிலரை பற்றி புகார் வருகிறது, அம்மக்கள் நல்ல முறையில் ஜமாத் வேலையெல்லாம் செய்கின்றார்கள், அவர்களது வெளி வேலைகள் நன்றாக உள்ளன, ஆனால் வீட்டில் மனைவியின் மீது அவர்கள் காட்டுகின்ற கடுமையை பார்த்தால் பெரும் வியப்பாக உள்ளது. எப்படி மனிதன் வெளியில் இப்படியும் உள்ளே அப்படியும் இருக்கிறார் என்று. நடைமுறையில் இரட்டைத்தனம். பிறகு இன்னும் சிலர் ஆண்களின் உறவு முறைகளையே சீர்கெடுத்து விடுகிறார்கள். சகோதரிகள் தாய்மார்கள் இதனை செய்கிறார்கள். ஒரு விருந்தாளிக்காக ஆண் தேநீர் தயாரித்து வந்தால் இவர் மனைவிக்கு அடிமையாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இவருக்கு என்ன ஆகிவிட்டது, இவர் மனைவி இப்படிப்பட்டவளாக இருக்கிறார், நமது சகோதரரிடம் அல்லது எமது மகனிடம் வேலையை வாங்குகிறார், பாவம் நமது சகோதரர், பாவம் நமது மகன், வீட்டு வேலையெல்லாம் அவனே செய்கிறான் என்று கூறுகின்றனர். இதனால் ஆண்களின் மூளை கட்டுப்போகிறது. சிலர் மனைவியிடம் கடுமை காட்ட தொடங்குகின்றனர். ஆனால் இந்த மக்கள் அப்பாவியாக இருப்பது இந்த வேலையை செய்ததனால் அல்ல, இவர்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பின்பற்றியதால் நன்மைகளை சம்பாதித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக முயன்றிருக்கின்றார்கள். ஆனால் மனைவின் மீது கடுமை காட்டி இறை பிடியின் கீழ் வரும்போது மனிதன் அப்பாவி மனிதன் ஆகிவிடுகிறான். நீங்கள் ஈமான் கொண்டதாக வாதித்து உயர் நல்லொழுக்கத்தை தான் காட்டுகிறீர்களா, நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தினீர்களா, ஒருபுறம் வாதம் ஒன்று செயலில் காட்டுவது வேறொன்று என்று இருந்ததா என்ற கியாமத்தில் கேட்கப்படும். எனவே அத்தகைய ஆண்களும் கவலைப்பட வேண்டும். குழந்தைகளிடம் அன்பு நேசத்தின் என்ன முன்மாதிரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். ரிவாயத்தில் வருகிறது, அன்னார் தமது குழந்தைகள் மற்றும் உடன் இருக்கிற குழந்தைகளுக்காக துவா செய்து வந்தார்கள். அல்லாவே, நான் இவர்களிடம் நேசம் கொள்கிறேன், நீயும் இவர்களிடம் நேசம் கொள்வாயாக. குழந்தைகளுக்கு ஒருபோதும் தண்டனை கொடுத்ததில்லை, அன்பு துவாவுடன் தர்பியத்து வழங்கினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், எப்போது பழம் வந்தாலும் பழங்களின் பரக்கத்திற்காக துவா செய்வார்கள். பழங்களிலிருந்து முதல் பழத்தை சபையில் உள்ள எல்லாரையும் விட சிறிய குழந்தைகளுக்கு முதலில் வழங்குவார்கள். குழந்தைகளிடம் விளையாடினார்கள் என்றும் கூட ஒரு ரிவாயத்தில் வருகிறது. பெரும்பாலான பெற்றோர் குழந்தைகளிடம் அன்பு செலுத்துகின்றனர். ஆனால் சிலர் காரணமில்லாமல் குழந்தைகளுக்கு தண்டனை தருகின்றார்கள். சில நாட்களுக்கு முன் என்னை ஒரு இளைஞர் சந்தித்தார். அவர் கூறினார், நான் எப்போதும் பயம் உள்ளவனாக இருக்கிறேன், டிப்ரெஷன் என்ற நோயுடையவனாக உள்ளேன். பிறகு மனநோய்க்கும் அவர் ஆளாகிவிட்டார். காரணம், எனது தந்தை எப்போதும் என்னை அடித்து கொண்டே இருப்பார், காரணம் இல்லாமல் ஏன் குழந்தைகளை அடிக்கிறீர்கள் என்று கேட்டால் குழந்தைகளுக்கு பயம் ஏற்படுவதற்காக இது மிகவும் அவசியமாகும் என்று கூறுவார். இதுவும் சில பெற்றோரின் நிலையாகும். அவ்வாறும் சில அநீதி இழைக்கும் தந்தைகள் உள்ளனர். இங்கும் சில சம்பவங்கள் வருகின்றன. இன்றைய நாட்களின் செய்திகளில் சில சம்பவங்கள் வெளிவருகின்றன. சில பெற்றோர்கள் தமது உல்லாச வாழ்வுக்காக குழந்தைகளை கொன்று விடுகின்றனர். சிலர் தமது குழந்தைகள் மீது அன்பு காட்டுகின்றனர், ஆனால் பிறரது குழந்தைகளை சகிக்க முடிவதில்லை, அவர்களிடம் அன்பு செலுத்துவதில்லை. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாவது ஒவ்வொரு குழந்தையிடம் அன்பும் நேசமும் காட்டுவதாகவே இருந்தது. அண்டை வீட்டுக்காரர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் திருக்குர்ஆனின் கட்டளையாகும். இதிலும் மிக உயரிய முன்மாதிரி அவர்கள் காட்டினார்கள். மீண்டும் மீண்டும் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்போதனை செய்தார்கள். ஒருமுறை அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக, அம்மனிதன் ஒருபோதும் மூமின் அல்ல, ஒருபோதும் மூமின் அல்ல, ஒருபோதும் மூமின் அல்ல என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டனர், யார் ரசூலல்லாஹ், யார் மூமின் இல்லை? கூறினார்கள், எவரது அண்டை வீட்டுக்காரர்கள் ஒருவரது தீமையிலும் தீயொழுக்கத்திலும் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியவில்லையோ அவர் மூமின் இல்லை. இந்த சில விஷயங்களை நான் குறிப்பிட்டுள்ளேன். உறவினரிடம் நன்னடைமுறையாகட்டும், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்கும் நடைமுறையாகட்டும், சகிப்புத்தன்மை மன்னிக்கும் நடைமுறையாகட்டும், குறைகளை துருவி துருவி பார்ப்பதை தவிர்க்கும் விஷயமாகட்டும், நல்லெண்ணம் கொள்ளும் விஷயமாகட்டும், எந்த நல்லொழுக்கமாயினும் அவர்களின் முன்மாதிரி எல்லா இடத்திலும் நமக்கு கிடைக்கிறது. எல்லா விஷயத்திலும் முழுமையான முன்மாதிரி காட்டி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அக்காலத்தின் அறிவியினர்களை இறை மனிதர்களாக மாற்றியது அந்த அப்தே காமில் முழுமையான அடியார்தான். இன்றும் நாம் அந்த பரக்கத்துகளிலிருந்து பயனடைய வேண்டும். அது அவர்களின் உம்மத்தில் வருவதுடன் தொடர்புடையது. அப்தாவதன் கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அவர்களின் முன்மாதிரிப்படி நடந்தே ஆக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாகி நாம் நமது உலகையும் ஆகிரத்தையும் பெற முடியும். எனவே துவா செய்யுங்கள். இன்றும் எஞ்சியிருக்கிற ஓரிரு ரமலான் நாட்களிலும் துவா செய்யுங்கள். துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மாதமாகும் இது. வாழ்நாள் முழுவதும் இறைவன் நம்மை உண்மையான மூமின் ஆக்குவானாக. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியின்படி செல்பவர்களாவோமாக. கடைசியில் நான் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோளை வைக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியின்படி நடக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். அவர்களின் ஒவ்வொரு சொல் செயலையும் பின்பற்றுங்கள். இந்த வகையில் இறைவன் கூறினான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பிறகு கூறுகிறான், இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும்ல்லாஹ். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள் செயல்கள் பலஹீனத்தை விட்டகன்றதாக இருக்காவிட்டால் நம் மீது அவர்களின் முன்மாதிரியின்படி செல்வது ஏன் வாஜிபாக்கப்பட போகிறது? பிறகு கூறினார்கள், மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்லொழுக்கம் மற்றும் அமல்களை தனது வழிகாட்டியாக ஆக்காதவரை அல்லாஹ்வின் மஹப்பத்தை முழுமையான முறையில் தனக்குள் உருவாக்க முடியாது. எனவே இறைவன் கூறினான், குல்லின் கொந்தும் தொஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும்ல்லாஹ். அதாவது, இறை நேசம் பெறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அவசியமாகும். உண்மையான பின்பற்றுதல் என்பது அவர்களது உயர் நல்லொழுக்கத்தின் நிறத்தை தன் மீது ஏற்படுத்துவதாகும். கூறினார்கள், ஈடேற்றம் நமது முயற்சியால் கிடைப்பதல்ல, இறைவனது அருளினால் கிடைக்கிறது. அந்த அருளை பெறுவதற்கு இறைவன் ஒரு சட்டத்தை வைத்துள்ளான், அதனை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அந்த சட்டம் எதுவென்றால், குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும்ல்லாஹ். ومن يبتغي غير الاسلام دينا فلن يقبل منه. பெயரே தெரிய என்ன, அதாவது அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பினால் அத்தகையவர்களுக்காக அறிவிக்க செய்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இரண்டாவது வசனத்தின் பொருள், ஒருவர் இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கத்தை விரும்பினால் அது அவரிடமிருந்து ஒருபோதும் ஏற்கப்படாது. இஸ்லாம் ஒரு மார்க்கமாகும். இஸ்லாம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலுமாகும். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குவானாக. இந்த ரமலான் நம்மை இந்த விஷயத்தை பற்றிய சரியான புரிதலை தந்தவாறு விடைபெறட்டுமாக. வரக்கூடிய ரமலான் வரை இந்த முன்மாதிரியின்படி நடந்தவாறு புதிய இலக்குகளை பூர்த்தி செய்து கொண்டே செல்வோமாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.